நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியை மேல் வைத்து இன்று இந்த சத்சங்கத்தை முன்வைக்கின்றேன். எல்லாருக்கும் மேலாக இன்று அவருடைய நட்சத்திர பிறந்த நாள். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் திரியா பபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உய்யவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் சத்குரு கிரியா பாபாஜியின் தினமான கார்த்திகை மாதத்தில் வரும் ரோஹிணி நட்சத்திர தினம், இன்று அவருடைய நட்சத்திர பிறந்த நாள் தினம். ஆகவே இந்த சத்சங்கத்தை பாபாஜியின் வரலாறு பற்றி சிறிது பேசுவோம் என்று இருக்கின்றேன். சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் சிதம்பரத்தில் இருக்கும் பரங்கிப்பேட்டை என்ற இடத்தில் கிறிஸ்துக்கு பின் 203 ஆண்டு அவதரித்தார். அவர் அந்த இடத்தில் இருக்கும் ஒரு சிவன் கோவிலில் பூசகர்களாக இருந்த ஒரு தம்பதியினருக்கு மகனாக அவதரித்து அங்கு வாழ்ந்து வந்து கொண்டிருந்த இடத்தில் அவருடைய 5 வயதை அவர் எட்டிய போது அவர் வங்காள தேச ஒரு மாலுமியினால் அந்த கோவிலிலிருந்து கடத்தப்பட்டார். வங்காள தேசத்திற்கு அவர் கப்பலின் மூலமாக அந்த மாலுமியினால் எடுத்து செல்லப்பட்டு அங்கு அவரை தங்களுடைய வேலைகளுக்கு பாவித்தார்கள். அங்கு வந்து போன ஒரு செல்வந்தர் அந்த சிறுவன் ஓடி ஓடி அங்கு அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்களிடமிருந்த அந்த சிறுவனாகிய நாகராஜ் ஆகிய பாபாஜியை அவர்களிடமிருந்து பணம் கொடுத்து விடுவித்து தன்னுடன் கல்கத்தா நகரத்துக்கு எடுத்து சென்று, இப்போதைய கல்கத்தா அந்த நேரத்தில் வங்காளம், அந்த இடத்தில் தன்னுடன் வைத்து பாபாஜிக்கு பள்ளி படிப்புகள் மற்ற வசதிகளை செய்து கொடுத்தார். அவர் அப்படி வளர்ந்து வரும் காலத்தில் அவருடைய நாட்டம் முழுக்க சாதுக்கள் மீதும் ஆன்மீகம் மீதும் இருப்பதை அந்த செல்வந்தர் கண்டார். அவருக்கு அந்த இடத்தில் வளருவதற்கு, அந்த நிலையில் வளருவதற்கு அவர் எல்லா உதவிகளையும் செய்தார். அந்த நேரத்தில் பாபாஜி சாதுக்களுக்கு தொண்டு செய்வது, சாதுக்களுடன் அன்பாக இருப்பது, அன்பும் தொண்டும் செய்து பக்தியிலும் திளைத்தார். அதன் பின் அந்த சாதுக்களில் சிலர் கதிர்காமம் பயணிப்பதற்கு இருந்தார்கள். கதிர்காம கந்தனிடம் அதை கேள்வியுற்ற பாபாஜி தன்னுடைய தனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் அந்த தகப்பனாகிய செல்வந்தரிடம் அனுமதி பெற்று அந்த சாதுக்களுடன் கதிர்காமம் கப்பலில் பயணமானார். அங்குதான் அவருடைய ஆன்மீக பயணம் தொடங்கியது. அங்கு சென்று அங்கு கதிர்காம முருகனின் வளாகத்தில் அங்கிருந்து தன்னுடைய தியானத்தை போகச்சித்திரை நோக்கி இயற்றினார். ஏனென்றால் கதிர்காம ஸ்தலம் போகச்சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலம். அது எங்களுடைய சவசார சக்கரத்துக்குரிய தலம். பார்த்திருக்கின்றோம், யந்திரத்தினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலம். அந்த தலத்தில் உருவ வழிபாடு இல்லை, ஏனென்றால் சகசார சக்கரத்துக்குரிய தலம். அங்கு அவர் போகரை நோக்கி 48 நாட்கள் கடந்தவம் புரிந்து போகச்சித்தர் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு தியான தீட்சை ஞான தீட்சையை சொல்லிக் கொடுத்தார். சொரூபசமாதி ஆகும் முறைகளையும் அதற்கு மேலாக சொல்லிக் கொடுத்தார். அதை அவர் பயின்று அதன் பின் அங்கு அந்த பயிற்சி நிலையை முடித்து ஒரு சில வருடங்கள் அவர் கதிர்காமத்துக்கு செல்லும் போது அவருக்கு 12 வயது, 11 வயதும் 12 வயதிலும் அந்த கதிர்காமத்தில் அவர் இருந்து அந்த பயிற்சிகளை முடித்து அதன்பின் அங்கு அவருடைய பயிற்சி முடிந்த காலத்தில் அவருக்கு உணர்வு நிலையில் முருகனின் தரிசனமும் கிடைத்து அவர் முருகனின் ஒரு அவதாரமாக கூட ஒரு உணர்வு நிலையில் அவர் உணர்ந்தார். அதன்பின் போகச்சித்தரின் குருவின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் குற்றாலத்துக்கு அகசிய முனிவரை தேடி சென்றார். ஏனென்றால் குண்டலினி பிராணயாம தீட்சை அகசியரிடமிருந்து பெறுவதற்கு இந்த தீட்சையின் மகிமை, இந்த தீட்சை சிவயோகத்தில் இருந்து முழுக்க முழுக்க வந்தது. இந்த தீட்சை சிவனால் பார்வதிக்கு அமர்நாத்தில் காஷ்மீரில் கொடுக்கப்பட்டது. அந்த தீட்சை அதன்பின் சிவனால் நந்தி தேவருக்கும் அகசிய மாமுனிக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த குண்டலினி பிராணயாம தீட்சையை பெறுவதற்கு பாபாஜி போகர் வேண்டுகோளுக்கு இணங்க குற்றாலத்தை நோக்கி பயணம் செய்தார். அவர் போகும் வழியில் போகரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆன்மீக தரிசனங்கள் சிலவற்றை படித்து கொண்டு சென்றதாக வரலாறு உண்டு. அந்த ஆன்மீக தரிசனம் என்று சொல்வது மற்றைய கோட்பாடுகளை படிப்பது என்று வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கோட்பாடுகளுக்கு கீழ்தான் சைவ சித்தாந்தமும் அமைந்திருக்கின்றது. அவற்றை எல்லாம் பாபாஜி தன்னுடைய அந்த குறைந்த வயதில் அருள் ஞானத்தால் படித்து சென்றதாக சொல்லப்படுகின்றது. அவர் கொற்றாலத்துக்கு சென்று அங்கும் 48 நாட்கள் ஒரு மண்டலம் என்று சொல்லுவோம் கடுந்தவம் இயற்றி இறுதியில் ஒரு இறப்பு நிலையை அடைய வேண்டிய கட்டத்திற்கு உந்தப்பட்டு இறுதி 48 நாட்களில் அதிலிருந்து ஒரு போதும் விலத்தாது அந்த நோக்கிலேயே இருந்து அகசிய மாமுனியின் மனதை குளிரப்பண்ணி 48வது நாள் அகசியர் அவர் முன் தோன்றி அவருடைய தவத்தை மெச்சி அவர் எதிர்பார்த்து வந்த குண்டலினி பிராணயாமத்தை அவருக்கு உபதேசம் செய்தார். இவை இரண்டையும் ரெண்டு குருமார்களாகிய அகசியர் போகச்சித்தரிடமிருந்து அவர் பயின்று அகசிய மாமுனி ஆகிய குருநாதர் சொன்ன வேண்டுகோளுக்கு இணங்க அவர் பத்ரிநாத்தை நோக்கி பயணம் செய்தார். பத்ரிநாத்தில் போகும்போது அவருடைய சொந்த பிறந்த இடமான பரங்கிப்பேட்டைக்கு வந்து தாய் தந்தையரை தரிசிக்கும் போது அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள் பாபாஜியிடம். பாபாஜி திருமணம் செய்ய வேண்டும், தங்களுடன் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் தான் பத்ரிநாத்தை நோக்கி பயணம் செல்கின்றேன் மேலதிக யோக பயிற்சிக்கு என்று சொன்னார். அப்போது அவர்கள் பாபாஜிக்காக நிச்சயித்திருந்த பெண் அன்னை நாகலட்சுமி. ஆகவே அந்த பெண்ணும் பாபாஜியுடன் தானும் வந்து அந்த கிரியா யோகா பயிற்சிகள் செய்யப்போவதாக சொல்லி அவருடன் சென்றதாக வரலாறு. பாபாஜி பத்ரிநாத்திற்கு சென்று அங்கு 18 மாதங்கள் தான் படித்த குண்டலினி பிராணயாமம், தியானம் எல்லாவற்றையும் பயிற்சி செய்து சொன்ன முறைப்படி அவர் உன்னதமான நிலையாகிய உன்னதமான சமாதியாகிய சொரூப சமாதி நிலையை தன்னுடைய 16வது வயதில் எட்டினார். அந்த நிலை மிகவும் உன்னதமான சமாதி நிலை. அந்த நிலையை அவர் எட்டி இப்போதும் மரணமில்லா பெருவாழ்வாகிய அந்த சொரூப சமாதி நிலையில் இருந்து கொண்டு எங்களுடைய சாதகர்கள் எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அந்த சொரூப சமாதியின் கருத்து என்னவென்றால், அவர் எந்த இடத்திலும் எப்போதும் அந்த தன்னுடைய பழைய உடலை, 16 வயதில் இருந்த உடலை எடுத்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கலாம். அவர் அந்த நிலையில் வந்து எல்லா விடயங்களையும் செய்யலாம். அதாவது அவருடைய உடல் ஒளி உடலாக அவருடைய பயிற்சியின் பின் மாறியது. அவருடைய தூள உடல் அழியவில்லை, தூள உடல் எரிக்கப்படவில்லை, தூள உடல் புதைக்கப்படவில்லை. அவர் அதே உடலுடன் பிரபஞ்சத்தில் ஒளியில் கலந்தார். இந்த இடத்தில் எங்களுடைய குருநாதர் யோகி ராமையா அவர்கள் அவருடைய உன்னத சமாதியான சொரூப சமாதியை பற்றி சில விளக்கங்கள் அவருடைய சத்சங்கத்தில் கொடுத்திருக்கின்றார். அதாவது இந்த கிரியா யோகம் என்பது பஞ்ச அங்க யோகம். அந்த யோகத்தைத்தான் பாபாஜி வடிவமைத்தார். மற்றைய மக்களும் அந்த பஞ்சாங்க யோகத்தின் முறைப்படி சென்று முடியுமானால் கடும் பயிற்சி செய்து அந்த சொரூப சமாதியை கூட அடையலாம் என்பது பாபாஜியின் கிரியா யோகம். அதை எல்லா மக்களும் செய்யக்கூடிய அளவுக்கு சிவ யோகத்தில் இருந்து அவருக்கு கிடைத்த கிரியா யோகம், அகஸ்திய முனிவராலும் போக முனிவராலும் குருக்களாக இருந்து கிடைத்த யோகத்தை கிரியா யோகமாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். இதில் யோகி ராமையா அவர்கள் சொன்ன கருத்து என்னவென்றால், இந்த ஐந்து விரலுக்கு நிகரான இந்த 5 உடல், தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, ஆத்ம உடம்புக்குரிய பயிற்சியாகிய இந்த கிரியா யோகம், பாபாஜி இந்த கிரியா யோகா பயிற்சியை உயர்நிலையில் செய்து அவருடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைந்து அந்த இடத்தில் அவருடைய உடலை விட்டு விடாது, அதிலிருந்து அதி உயர் பயிற்சியில் மேல்நிலைக்கு இந்த தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பு, ஆத்ம உடம்பை எட்டி பிடித்து அந்த அதிநிலையை அடைந்து அதிலிருந்து மேலும் மீண்டும் உயர்நிலை பயிற்சி செய்து பத்ரிநாத்தில் மேலிருந்து கீழாக ஒவ்வொரு உடம்பையும் ஒளி உடம்பாக்கி கொண்டு வந்தார். அதாவது மேலிருந்து கீழ் வரும்போது அறை உடம்பை வென்று, மன உடம்பை வென்று, சுவாச உடலை வென்று, இறுதியாக தேக உடலை வென்று ஒளிமயமாக்கினார். அதுதான் ஹைலி ஸ்டேட் ஆஃப் சமாதி என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படும் சொரூப சமாதி நிலை. இஸ் அ டிசால்விங் த பாடி. இதே நேரத்தில் யோகி ராமையா அவர்கள் மற்ற ஞானியர்களில் 4 பேரை உதாரணத்திற்கு யார் யார் எந்த உடலில் தங்களை வென்றார்கள் என்பதை குறிப்பு தந்திருக்கின்றார். அதாவது இந்த ஈடேற்றத்திற்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு உடலையும் மேலிருந்து கீழாக வென்று கொண்டு வரும்போது முதலாவது உடலாகிய அறை உடம்பை வென்று அந்த இடத்திலேயே தன்னுடைய சமாதி நிலையை நிறுவியவர் புத்த பகவான். அதற்கு கீழே வரும்போது மன உடம்பு, அந்த உடல் வரையும் வந்து அந்த உடம்பை வென்றவர் பதஞ்சலி சித்தர். அதற்கு கீழே வரும்போது சுவாச உடம்பு, அந்த நிலை வரையும் வந்து அந்த உடலை வென்றவர் போகச்சித்தர். அதற்கும் மேலாக இறுதியாக கீழே வந்து தேக உடம்பை வென்றது கிரியா சத்குரு பாபாஜி அவர்கள், அவருடைய குருநாதராகிய அகஸ்திய முனி அவர்கள். ஆகவே இந்த யோக பயிற்சியில் அதிக உன்னத நிலையான சொரூபசமாதியை அடைந்தது எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி அதில் ஒருவர். அந்த நிலையில்தான் இன்றும் அவர் எங்களுடன் இருக்கின்றார். ஆனால் ஒரு நேரத்தில் தசமேதா காட்டில் காசியில் 19ஆம் நூற்றாண்டு மத்தியில் அவருடைய முதலாவது சீடரான லாகிரி மகேஸ்வரருடனும் அவருடைய சாதனா சக்தியாகிய அன்ன நாகலட்சுமியுடனும் இன்னொரு சாதகருடனும் ராம் கோபால் இந்த மூவரும் சந்தித்தபோது அந்த இடத்தில் பாபாஜி அவர்களுக்கு ஒரு தகவலை கொடுத்திருந்தார். தான் தன்னுடைய சொரூப சமாதியில் அடைந்திருக்கும் தூல உடல், அதிக சமாதியில் தூல உடலை தான் வைத்து அடைந்திருக்கும் சமாதியில் அந்த தூல உடலை உதறிவிடப் போவதாக, அதாவது அதை தான் தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள விரும்பவில்லை என்று ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார். அந்த நேரத்தில் அவருடைய சாதனா சக்தியாகிய கிரியா அன்னலக்ஷ்மி அவர்கள், அதை அப்படி செய்யக்கூடாது குருதேவா, நீங்கள் இந்த கிரியா யோகத்தை பல வருடங்களாக இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், அவர்களுடைய சாதனைக்காக நீங்கள் இன்னும் அந்த சொரூப சமாதி நிலையில் அந்த உடலை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கிணங்க அவர் தன்னுடைய நிலையை மாற்றி அந்த அருளை அந்த மூவருக்கும் தான் அப்படி செய்யவில்லை என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இது 19ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதியில் காசியில் தசமேதா காட்டில் இடம்பெற்ற ஒரு விடயம். ஆகவே பாபாஜி அவர்கள் இன்னும் இந்த உடலை தன்னுடைய பொன்னுடலை வைத்திருப்பதற்கு காரணம் எங்களைப் போல இந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டு திசை அறியாது இருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். மக்களே, இந்த உலகம் போய், இந்த உடல் போய், ஆகவே இவற்றிலிருந்து நீங்கள் வெளியால் வாருங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகின்றேன். பஞ்ச யோகத்தால், கிரியா யோகத்தால் நீங்கள் என்னுடைய நிலை வரைக்கு கூட நீங்கள் வரலாம். அது முடியாவிட்டாலும் இந்த 5 உடலையும், தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆத்ம உடலை கீழிருந்து மேலாக பயிற்சி மூலம் சென்று ஆன்ம ஈடேற்றத்தை அடையுங்கள். புறப்பை இனி எடுக்காது விடுங்கள். அந்த நிலையை அடையலாம், உங்களால் அடைய வேண்டும். அதற்கு எல்லா உதவிகளும் செய்யலாம் என்ற நோக்கில் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இன்னும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சங்கத்துக்குள், சத்சங்கத்துக்குள் இருக்கின்றார். எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு உணர்வு நிலையில் எல்லா உதவிகளையும் செய்கின்றார். அதை நாங்கள் பயிற்சி மூலம் தான் உணரலாம், கதை கேட்டு உணர முடியாது. ஆகவே இந்த கிரியா யோகத்தின் இந்த அற்புதமான இடத்தில் பாபாஜி எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். ஆகவே அவர் 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் எடுத்த முடிவு மாதிரி இன்னொரு நேரத்தில் கூட சத்குரு அவர்கள் அந்த முடிவை எடுத்தார் என்றால், தன்னுடைய உடலை விட்டு விடுவதாக, சொரூப சமாதியில் இருக்கும் உடலை, ஒளி உடலை, அதற்கு முதல் நாங்கள் இந்த புறப்பில் இந்த உடல் எடுத்திருக்கின்றோம், அது நிச்சயமாக நடக்காது என்று அவர்கள் மூவருக்கு அவர் உறுதிமொழி கொடுத்திருந்தாலும், அவர் அந்த உடலில் வாழும் காலத்திலேயே நாங்கள் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும் சாதகர்களே. ஆகவே அவர் சொன்ன பயிற்சி நாங்கள் எப்போவாவது செய்து அந்த ஆன்ம ஈடேற்றத்தை எந்த பிறப்பிலும் அடையலாம், ஆனால் அவரும் எங்களுடன் சேர்ந்திருக்கும் போது அடைவது மிகவும் இலகுவானது. ஆகவே நேரத்தை வீணடிக்காது, அதை பற்றி சிந்தித்து உங்களுடைய சாதனைக்கு சிறிய நேரம் ஒதுக்கி இந்த பிறப்பில் சத்குரு கிரியா பாபாஜியின் வழியை நாங்கள் பின்பற்றி இந்த சாதனையில் ஏதோ ஒரு பிறப்பில் நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும். அதுக்காகத்தான் பாபாஜி இந்த யோகத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்வதற்கும் அவருடைய சொரூப சமாதி நிலையை தக்க வைத்திருக்கின்றார். அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய ஊக்கம் அவரை அந்த நிலையிலேயே எங்களுக்கு வைத்திருக்கும் என்பதில் ஒருவிதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இன்றைய தினமான கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் பிறந்த தினம், நட்சத்திர பிறந்த தினம், எங்களுடைய சங்கங்களில் சில இடங்களில் நாங்கள் நட்சத்திர பிறந்த தினத்திற்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். சில சங்கங்களில் அவருடைய தியதியாகிய நவம்பர் 30ஆம் தேதி பிறந்த தியதிக்கு அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். அதற்குரிய காரணம், அவர் இறக்கவில்லை, மரணமில்லா பெருவாழ்வு அடைந்த மகான். ஆகவே அவருடைய பிறந்த தியதியில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதும் சரியான முறை என்று சொல்லி, என்னுடைய குருவாகிய சுவாமி ராம் அவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுவோம் என்று எனக்கு எங்களுடைய சங்கத்திற்கு சொல்லி தந்து நாங்கள் அந்த தேதியில் செய்கின்றோம். அதே போல் ஜோகி ராமையா அவர்கள் அவருடைய நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி வேறு சங்கங்கள் அந்த தேதியில் அந்த நாளில் கூட, அதாவது இன்றைய நாளில் கூட அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. 2 நாட்களுமே அதற்கு உகந்த நாட்கள். ஆகவே மக்கள் மனதில் அதை பற்றி ஐயம் இருந்தால், ஏன் ஒரு பாலார் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்கள், ஏன் ஒரு சாரார் அவருடைய பிறந்த தியதியில் கொண்டாடுகின்றார்கள் என்று கேட்டால், அதற்குரிய ஒரே ஒரு காரணம், சொரூப சமாதி நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, அவர் உடலை இன்னும் உதறவில்லை. ஆகவே 2 நாட்களும் பொருந்தக்கூடிய நாட்கள் என்பது குருமார்களுடைய கருத்து. ஆகவே எது சரி பிழையாக இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட வேண்டும். கொண்டாடுவது என்று சொன்னால் பட்டாசு கொளுத்தி கொண்டாடுவதல்ல, எங்களுடைய பயிற்சியில் கொண்டாட வேண்டும், எங்களுடைய பக்தியில் கொண்டாட வேண்டும், எங்களுடைய 5 உடல்களில் கொண்டாட வேண்டும். ஆகவே உங்களுக்கு 2 சந்தர்ப்பங்கள் அது இருக்கின்றது. இன்றைய தினத்திலும் நீங்கள் அதை அந்த சாதனையை செய்யலாம், நவம்பர் 30ஆம் தேதியும் அந்த சாதனையை செய்யலாம். ஆகவே நாங்கள் அவருடைய அருளாசியை இந்த அவருடைய பிறந்த நாளில் எடுக்க வேண்டும், எங்களுடைய சாதனையை பெருக்க வேண்டும். சாதனை 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 இல்லை என்றால் வேதனை என்று சொல்லி இன்றைய நன்னாளில் அதை நினைவு கூர்ந்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, இதை சத்குரு கிரியா பாபாஜியின் பாத கமலத்தில் இந்த சத்சங்கத்தை கொடுத்து என்னுடைய சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். இப்போது இந்த சத்சங்கம் கேள்வி பதில்களுக்கு போக முதல் எல்லோருமாக சேர்ந்து நீங்கள் இருக்கும் இடங்களிலிருந்து சத்குரு கிரியா பாபாஜியின் மந்திரத்தை 16 தடவை சேர்ந்து சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. 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 இப்போது இணைப்பில் இறைவனையா அவர்கள் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்தை இன்றைய சத்சங்கத்தில் கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய
நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் வரலாறு மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறினீர்கள். அதை உள்வாங்கி மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக பாபாஜியின் பிறந்த நாள் அதிலுள்ள சிறப்பு அம்சம் என்றால் பாபாஜிக்கு இன்று 1818வது பிறந்த நாள் என்பதை அறியும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்ததாக சொருப சமாதி, அதாவது அதே உடனுடன் பிரபஞ்சத்தில் ஒளியில் கலந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு தேவையான அடியாரத்து தேவையான நேரத்தில் வந்து போகின்ற என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்து மூன்றாவதாக கிரியா சாதனைகளை நாங்கள் திரும்ப திரும்ப செய்ய வேண்டும், ஆன்ம ஈரற்றத்தை அடைய வேண்டும் என்று எழுதி, நான்காவதாக நாங்கள் இன்றைய பாபாஜியின் பிறந்த நாளில் எல்லோருக்கும் நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பாபாஜியின் விருப்பப்படி கிரியா யோகத்தை அன்பு தொண்டு மூலம் வளர்க்க வேண்டும். பாபாஜிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் சாதனை சாதனைகளை முயன்று செய்ய வேண்டும், கிரியா யோகத்தை அன்பு தொண்டு மூலம் வளர்க்க வேண்டும். இந்த இரண்டையும் நாங்கள் சரியாக செய்யும் போது எங்களுடைய லட்சியம் நிறைவேறும் என்பதை கூறிக்கொண்டு பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகள். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி இரவனையா, உங்களுடைய சுருக்கத்திற்கு மற்றவர்களுக்கு அது அருமையாக இருக்கும். அப்படியே இணைப்பில் இருங்கள், மற்றவர்களிடம் சென்று வருவோம். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்தை இன்று பாபாஜியின் ரோகிணி நட்சத்திரத்தில் மக்களுக்கு கொடுக்கலாம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
பாபாஜியுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி சிறப்பாக சொன்னீங்க, நல்லா உள்வாங்கிட்டு இருந்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த சொன்ன வார்த்தைகளை உள்வாங்குற நிலையில தான் நான் இருந்தேன், உள்வாங்கியிருக்கேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், பாபாஜியுடைய பிறந்த நாள் என்ற நட்சத்திரப்படி யோகியார் சொன்ன விதிப்படி நடக்கக்கூடிய நாள். இன்றைக்கு சிறப்பாக பேசினத நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் சுருக்கமாக பாபாஜியின் பிறந்த தினத்தை சுருக்கி சொன்னீர்கள். நன்றி. அப்படியே இணைப்பில் இருங்கள், மற்றவர்களிடம் சென்று வருவோம்.